بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நாம் மறுமை நாளினுடைய அடையாளங்கள் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளமாக சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய ஆலயத்தை நோக்கி இன்றைக்கு உலகத்தின் பல பாகங்களிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக, உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுமை நாள் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜ் செய்வதற்கு மக்களே இருக்க மாட்டார்கள். ஹஜ்ஜ் செய்வதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள், மக்கள் ஹஜ்ஜ் செய்ய மாட்டார்கள். இந்த செய்தி புகாரியில 1593 செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா லா யஹுஜ்ஜல் பைத்து. அல்லாஹுடைய ஆலயத்தை, பைத்துல்லாவை, அந்த பைத்துல்லாவில் ஹஜ்ஜ் நிறைவேற்றப்படாது, ஹஜ் செய்வதற்கு மக்கள் வருகை தர மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் மறுமை நாள் வந்துவிட்டது என்று இந்த செய்தி புகாரியில இடம்பெறுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்களுடைய அந்த பட்டியல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வதற்கு மக்கள் வருகை தர மாட்டார்கள், பைத்துல்லா ஹஜ் செய்யப்படாமல் இருக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். அதே போன்று மிக முக்கியமான ஒரு செய்தி, ஏதோ இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த சம்பவங்களுக்கு, நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு தோதுவாக அல்லாஹுடைய தூதருடைய வாக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்பதை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி சஹீஹுல் ஜாமி அல்ல 3650வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், சயஅதி அலன்னாசி சனவாத்துன், ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே மக்களிடத்தில் சயஅதி அலன்னாசி சனவாத்துன் ஹத்தாஅதுன், சில மோசடிக்காரர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக நிசைவார்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் மக்களிடத்திலே வரப்போகின்றது. மோசடிக்காரர்கள் பேச்சிலே உண்மை இருக்காது, செயலிலே உண்மை இருக்காது, சொல்லிலே உண்மை இருக்காது, நடவடிக்கையில் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். பொருளாதார மோசடிகளிலே ஈடுபடுவார்கள். வாய்மை, தூய்மை, நல்லெண்ணங்கள் இது எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட சில வருடங்கள் வரப்போகின்றது மக்களுக்கு என்று சொல்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் யுசத்தகு ஃபீஹல் காதிபு, யுசத்தகு ஃபீஹல் காதிபு, பொய்யர்கள் உண்மையாளர்களாக பார்க்கப்படுவார்கள். பொய்யர்கள் உண்மையாளர்களாக பார்க்கப்படுவார்கள். யுசத்தகு ஃபீஹல் காதிப், பொய் பேசக்கூடியவர்கள், நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவர்கள் இன்னும் தெளிவாக வருகின்றது. உண்மையாளர்கள் பொய்ப்படுத்தப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த சமூகத்திலே மோசடி செய்கின்றார்களோ, பொய்யான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றார்களோ, அவர்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் உண்மையாளர்களாக பார்க்கப்படுவார்கள். யார் உண்மையாக நடந்து கொள்கின்றார்களோ, உண்மையான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்களோ, அவர்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் பொய்யர்களாக பார்க்கப்படுவார்கள், பொய்யர்களாக காட்டப்படுவார்கள். அடுத்து சொல்றாங்க, வயுத்தமனு ஃபீஹில் ஹாயின், வயுத்தமனு ஃபீஹில் ஹாயின், மோசடிக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மக்களுக்கு மத்தியில் காட்டப்படுவார்கள். மோசடிக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மக்களுக்கு மத்தியில் காட்டப்படுவார்கள். வயஹூனுல் அமீன், நம்பிக்கைக்குரியவர்கள் மோசடிக்காரர்களாக மக்களுக்கு மத்தியில் காட்டப்படுவார்கள். வயன்திகு ஃபீஹா அர்வைபிலா, ருவைபிலாக்கள் பேசுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீல உமர் ருவைபிலா, ருவைபிலா என்றால் யார் என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்கள். அல்லாஹின் தூதர் அவர்களே, ருவைபிலா என்று சொன்னீர்களே, யார் அந்த ருவைபிலாக்கள் என்று கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அர் ரஜுலு அஸ்தாஃபிஹு அத்தாஃபிஹு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா, பொதுமக்களுடைய பொதுவான விஷயங்களில் ஒன்றுமே இல்லாத அறிவில்லாத மடையர்கள் பேசுவார்கள். பொதுமக்களுடைய பொதுநல காரியங்களில் அது குறித்துள்ள எந்த விதமான அறிவும் இல்லாத மடையர்கள் அந்த விஷயங்களை கைகாரியம் செய்வார்கள், அவர்கள் பேசுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாம் உங்களுக்கு ஏற்கனவே மறுமை நாளுடைய அடையாளம் சம்பந்தமாக சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றோம். அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும், அதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்களை மக்கள் தலைவர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். யார் இந்த, நீங்க பொதுவாக பாருங்க, நம்முடைய முஸ்லிம் உம்மத்தில், முஸ்லிம் சமூகத்திலே இயக்கமாக இருக்கலாம், அல்லது ஜமாஅத்தாக இருக்கலாம், ஏதோ விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான நிலைகள் எப்படி இருக்கின்றது? ஊரில் யார் வட்டி வாங்குவானோ அவன்தான் ஜமாஅத்தினுடைய பொறுப்பை வகிக்கக்கூடியவனாக இருப்பான். பள்ளிவாசல் ஜமாஅத்தினுடைய பொறுப்பை வகிக்கக்கூடியவனாக இருப்பான். யார் தொலை வரமாட்டானோ, யார் வட்டி வாங்குகின்றானோ, யார் எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்கின்றானோ, அவனைத்தான் மக்கள் என்ன செய்கின்றார்கள், பொறுப்புதாரிகளாக என்ன செய்கின்றார்கள், நியமிக்கின்றார்கள். என்ன காரணம்? அவனுடைய பேக்ரவுண்ட் மட்டும்தான் பார்க்கப்படுது. செல்வம் உடையவனாக இருக்கின்றானா, சமுதாயத்தில் அந்தஸ்து உடையவனாக இருக்கின்றானா, அதை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், பொய்யர்கள் உண்மையாளர்களாக காட்டப்படுவார்கள், உண்மையாளர்கள் பொய்யர்களாக காட்டப்படுவார்கள். அதே போன்று மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக காட்டப்படுவார்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் மக்களுக்கு மத்தியில் மோசடிக்காரர்களாக காட்டப்படுவார்கள். இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் மறுமை நாள் வந்துவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு செய்தியில இதா உய்யத்தில் அமானத்து அமானிதங்கள் வீணடிக்கப்படும் போது மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கேட்கிறாங்க, கைஃப இலாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, அமானிதம் எப்படி மோசடி செய்யப்படும்? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரிஸ்ஸா, தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்கப்படும் போது, அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் போது மறுமை நாள் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றுமே வேண்டாம், மீடியாக்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம்களை எப்படி காட்டுகின்றார்கள் மீடியாக்கள்ல. தாடி வைத்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், தொப்பி வைத்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று மீடியாக்களிலும் முஸ்லீம்களை குற்றவாளிகளாக, தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக காட்டுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே யார் தீவிரவாதத்தை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, யார் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய நல்லவர்களை போன்று செய்கின்றார்கள், பார்க்கப்படுகின்றார்கள். சமுதாயம் அவர்களைத்தான் தேர்வு செய்கின்றது. அவ இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ருவைபிலா என்று சொன்னார்கள். மக்களுடைய பொதுநல விஷயங்களில் அவன் பேசுவான், மடத்தனமாக வீணான பேச்சுக்களை அவன் பேசுவான். அவனுடைய பேச்சினால் எந்த விதமான நன்மையும் இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லுகின்றார்கள், ஒரு காலகட்டம் வரும், யகூனு ஃபீ ஹாதிஹில் உம்மா ஃபீ ஆகிரி ஸமான், இறுதி காலகட்டத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள், ரிஜாலும் சில ஆண்கள், மஅஹும் சியாதுன் கஅன்னஹா அஸ்னாபுல் பக்கர், அது காளை மாடுனுடைய பசுமாட்டினுடைய வால்களை போன்று அவர்களிடத்திலே சாட்டைகள் இருக்கும். இவர்கள் என்ன செய்வார்கள், மக்களை இந்த சாட்டைகளினால் அடித்து துன்புறுத்துவார்கள். யகூதுன ஃபீ சஹத்தில்லா வயரூஹூன ஃபீ கலபிஹி, இந்த செய்தி சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவிலே 1893 செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இவர்களுக்கு அல்லாஹுடைய கோப பார்வையின் பக்கம் இவர்கள் திரும்புகின்றார்கள், இவர்களுக்கு அல்லாஹுடைய கோப பார்வை உண்டு, அவனுடைய கோபத்தின் பக்கம் இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஸஹீஹுல் ஜாமியில் இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, சயகூனு ஃபீ ஆகிரி ஸமான் ஷூர்தத்துன், கடைசி காலகட்டத்தில் சில காவலர்கள் தோன்றுவார்கள். தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மீது எப்படி காவல்துறையினர்கள் ஒரு அடக்குமுறையான விஷயங்களை கையாளுகின்றார்களோ, அடக்குமுறை செய்கின்றார்களோ, பயங்கரவாதத்தை செய்கின்றார்களோ, அடித்து துன்புறுத்துகின்றார்களோ, முஸ்லிம் இளைஞர்களை, அப்பாவி இளைஞர்களை கைது செய்து கொண்டு செல்கின்றார்களோ, யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்கின்றார்கள், சயகூனு ஃபீ ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்திலே ஷுர்தத்துன், சில காவலர்கள் தோன்றுவார்கள், யகுதூன ஃபீ கலபில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோப பார்வை உண்டு, வயரூஹூன ஃபீ ஸஹத்தில்லாஹ், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்படுகின்றான், கோபத்திலே அவர்கள் செல்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள், சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி 2857 செய்தியாக வருகின்றது. அந்த மக்கள் அவர்களுடைய கையிலே அஸ்னாபல் பக்கர், அந்த மாட்டினுடைய, பசுமாட்டினுடைய வாளை போன்று சாட்டைகள் இருக்கும், யகூதுன ஃபீ கலபில்லாஹ் வயரூஹூன ஃபீ ஸஹத்தில்லாஹ், அதே செய்தி வருகின்றது. இன்னொரு செய்தியை நாம் பார்க்கின்றோம், இது சஹீஹ் முஸ்லிம்ல 5704 செய்தியாக இடம்பெறுகின்றது, சின்ஃபானி மின் அஹலின் நார், நரகத்திலே இரண்டு கூட்டத்தார்கள், சின்ஃபானி மின் அஹலின் நார், லம் அராஹுமா கௌமுன் மஅஹும் ஸியாதுன் கஅத்னாபில் பக்ரி யஃரிபூன பிஹன் நாஸ், மாட்டினுடைய வாள்களை போன்று சாட்டைகள் அவர்களிடத்திலே இருக்கும், அவர்கள் மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள், அடித்து அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இவர்கள் நரகவாசிகள் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இதெல்லாம் கண்கூடாக மீடியாக்களிலே பார்க்கின்றோம். நம்முடைய நாட்டிலும் சரி, அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையாக இருந்தாலும் சரி, அதே போன்று சிரியாவிலே கண்கூடாக பார்க்கின்றோம். பஷாருல் அசதனுடைய ராணுவத்தினர்கள் சாட்டைகளை வைத்துக் கொண்டு அப்பாவி இளைஞர்களை, அப்பாவி முஸ்லீம்களை, பெண்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் அடித்து துன்புறுத்துவதை நாம் என்ன செய்கின்றோம், கண்கூடாக பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படி ஒரு காலம் வந்துவிட்டது என்றால் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களுடைய பட்டியலில் இன்னொரு செய்தியை சொல்கின்றார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், முடிக்கு மக்கள் என்ன செய்வார்களாம், கருப்பு சாயம் பூசுவார்கள். இன்னைக்கு மக்களுக்கு பெரிய கவலை என்ன தெரியுமா, அதிலும் வெளிநாட்டுக்கு வந்த மக்களுக்கு பெரிய ஒரு கவலை என்ன என்று சொன்னால், முடி நரைத்து விடுவது அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது. இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். நரமுடி இளம் நரை வந்தாலும் கவலைப்படுகின்றார்கள், ஒரு 60 வயசு வந்து நரை வந்தாலும் கவலைப்படுகின்றார்கள். சரி, இளைநரை வரக்கூடியவங்க கவலைப்படுறதுல என்ன செய்யலாம், ஒரு இது இருக்குது. ஓகே, இளம் வயசுலயே நரம் வந்துட்டும் கவலைப்பட்டா ஓகே, ஆனால் 60 வயசு வந்தாலும் நரை வரும்போது அதற்காகவும் கவலைப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களில் சிலர் என்ன செய்வார்களாம், கருப்பு சாயத்தை பூசுவார்களாம், கருப்பு சாயத்தை பூசுவார்கள். இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, யகூனு கௌமுன் யக்லிபூன ஃபி ஆகிரி ஸமான் பிஸ்ஸவாத் கஹவாஸிலில் ஹமாம் லா யரீஹூன ரைஹத்தல் ஜன்னா. சில மக்கள் மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்றாங்க, சில மக்கள் தோன்றுவார்கள், அவர்கள் தங்களுடைய நரைமுடிகளுக்கு கருப்பு சாயத்தை பூசுவார்கள். எப்படிப்பட்ட கருப்பு சாயம், கஹவாசிலில் ஹமாமி, அதாவது புறாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் புறாவை பார்க்கிறதுக்கு கழுத்து பகுதியில கருமையாக இருக்கும், அந்த முடிகளை சற்று உயர்த்தி பார்க்கும் போது உள்ளே வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் என்ன செய்வார்கள், தலைமுடிகளில் கருப்பு சாயத்தை பூசிக் கொள்வார்கள். இவர்கள் லா யரீஹூன ராயஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடகை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மூமினை பொறுத்த மட்டில் இந்த நரைமுடி இருக்கின்றதே அவனுக்கு ஒரு கவலையே கிடையாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்கின்றான், வஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியது வந்திருக்கின்றது என்று சொல்கின்றான் அல்லாஹு தஆலா. இந்த வசனத்துக்கு சஹாபாக்களில் அதிகமானவர்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், மூமினை பொறுத்த மட்டில் அவனுக்கு அவனுடைய மரணத்தின் அடையாளமாக, மரணத்தினுடைய அடையாளமாக அவனுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக நரைமுடிகள் தென்படும் என்று சொல்கின்றார்கள் சஹாபாக்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்ப ஒரு மூமினை பொறுத்த மட்டில் முடி நரை வந்து விட்டது என்று சொன்னால், முடி நரைத்து விட்டது என்று சொன்னால் அதுக்காக என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான். நம்முடைய ஆயுள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, மறுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், மரணம் நமக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, ஆகரத்துக்காக நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை யாரிடத்தில் இருக்கும், யாரிடத்தில், மூமின்களிடத்திலே இருக்கும். ஆனால் யாருக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இல்லையோ, யார் சொர்க்கத்தை ஆதரவு வைக்க மாட்டார்களோ, யார் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை தான் மிகப்பெரிய இன்பமாக கருதுவார்களோ, அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை, நரைமுடி வந்துவிட்டால் மிகப்பெரிய கவலை கொடுப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று இன்னொரு செய்தி வருகின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், புகாரியில 3920வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வரும்போது ஃபகான அஸன்ன அஸ்ஹாபிஹி அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அதாவது சஹாபாக்களிலேயே மூத்த சஹாபியாக இருந்தார்கள், வயதிலே மூத்தவர்களாக இருந்தார்கள். ஃபகலஃபஹா பில் ஹன்னா ஹின்னாயி வல் கதமி ஹத்தா கனா லவ்னுஹா. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்களாம், தங்களுடைய நரைமுடிக்கு அதாவது ஹன்னா, ஹன்னா என்று சொன்னால் இந்த மருதாணி, மருதாணியை அவர்கள் பூசிக்கொள்வார்கள். அதே போன்று வல் கத்தம், கத்தம் என்கின்ற ஒரு மரத்தில் இருந்து உள்ள ஒரு இலையின் மூலமான உள்ள ஒரு சாறு, அதையும் என்ன செய்வார்களாம், பூசிக் கொள்வார்களாம். இதை என்று என்ன செய்கிறோம், புகாரியில இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று புகாரியில 5799வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல் யஹூத வ நஸாரா, யூதர்களும் நசாராக்களும் அவர்கள் நரைமுடிக்கு சாயங்களை பூசிக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். யூதர்களும் நசாராக்களும் நரைமுடிக்கு அவர்கள் சாயங்களை பூசிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று புகாரியில 4213வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் கடந்து செல்கின்றார். அந்த மனிதர் ரஜுலுன் கத் ஹலப பில் ஹின்னாயி, அதாவது அவர் வந்து மருதாணியை பூசி இருந்தார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அஹ்ஸன ஹாதா, இது எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். قال فمر اخر قد خلب بالحناي والكتمي, இன்னொரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்கின்றார்கள், அவரும் இந்த மருதாணியையும் ஹத்தமையும் என்ன செய்கின்றார், பூசி இருக்கின்றார். ஹத்தம் என்பது மருதாணியை போன்ற ஒன்று, அதையும் பூசி இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா அஹ்ஸனு மின் ஹாதா, இதை விட இது ரொம்ப சிறந்ததாக இருக்கின்றது, அதை விட இது ரொம்ப சிறந்ததாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப மருதாணி பூசுவது, நரைமுடி வந்துவிட்டால் மருதாணி பூசுவது என்பது ஒரு சுன்னத்தான விஷயம், இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மருதாணி பூசாமலும் இருக்கலாம், அதுவும் என்ன இல்ல, குற்றம் இல்லை. ஆனால் கருப்பு சாயம் என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாது. கருப்பு சாயம் பூசக்கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், வக்தலஃப ஸஹாபத்து ஃபி ஹிலாபிஹி ஃபகால் அனஸ் லம் யக்லிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருதாணியை பூசிக்கொள்ளவில்லை என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். ஃபகால் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருதாணி பூசி இருந்தார்கள். ஃபகால் தாயிஃபத்து மின ஸஹாபா, சஹாபாக்களை இன்னொரு சாரார்கள் சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மா யக்ஸுரு தீப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நறுமணங்களை பயன்படுத்துவார்கள். என்ன செய்வார்களாம், நறுமணங்களை பயன்படுத்துவார்கள். முடியிலும் தாடியிலும் என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நறுமணங்களை பூசுவார்கள். இப்படி நறுமணங்களை பூசிய காரணத்தினால் கதி இஹ்மர் ஷஅரஹு, அவருடைய முடி வந்து அதனால் சிகப்பாக ஆகியது. சில பேர் அதை எப்படி நினைத்துக் கொண்டார்கள், மருதாணி பூசியதனால் தான் சிகப்பாக இருந்தது என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் வலம் யஹ்லிப், அவர் மருதாணி பூசவில்லை என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுடைய அக்வால்களை எல்லாம் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி உன்னிப்பாக கவனித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், சில சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளை பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி முடியிலே, அதாவது தாடியிலே 20 நரைமுடிகள் இருந்தது என்று ஒரு ரிவாயத் வருகின்றது. இன்னொரு ரிவாயத் வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி முடியில் 17 நரைமுடிகள் இருந்தது. இன்னொரு ரிவாயத்தில் 19 நரைமுடி இருந்திருக்கலாம் என்ற அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களையும், ஷமாயிலு திருமிதியில இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடையாளங்களை பற்றி வர்ணிக்கும் போது இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அங்க அடையாளங்களையும் என்ன செய்திருக்கின்றார்கள், பார்த்து பார்த்து பதிவு செய்திருக்கின்றார்கள். இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு செய்தி வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஃபத்ஹு மக்கால குஹாஃபா என்ற ஒரு நபித்தோழர், இவர் யார் என்று சொன்னால், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய தந்தை குஹாஃபா. இவர் வந்து என்ன கொண்டு வரப்படுகின்றார் ஃபத்ஹு மக்காவின் போது, வரஸுஹு வலிஹியதுஹு கஸ்ஸகாமதி, இவருடைய தலைமுடியும் தாடியும் எப்படி இருந்தது என்று சொன்னால், சகாமத் என்று சொன்னால் அதாவது ஒரு புல் வந்து காய்ந்து வெண்மையாக இருக்குமா இல்லையா, ரொம்ப காய்ஞ்சிட்டுனா வெண்மையாக இருக்கும், அதே போன்று இவருடைய தாடியும் தலைமுடியும் இருந்தது, பயாலன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கையுரு ஹாதா பிஷைஇன் வஜ்தனிபு சவாத, இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், மாற்றுங்கள், இந்த நிறத்தை நீங்கள் மாற்றுங்கள், வஜ்தனிபு சவாத, கருப்பு நிறத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, சில பேர் நினைக்கிறாங்க நரைமுடி வந்து விட்டா கம்பெனியிலிருந்து என்ன செஞ்சிருவான், அனுப்பிடுவான், இவனுக்கு வந்து வயசாயாச்சு அதனால யாரை வந்து பேக்கப் பண்ணிடுவோம், வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்காது அப்படின்னு கம்பெனி நினைச்சிருவான் சொல்லி என்ன செய்யறாங்க, சில பேர் கருப்பு முடிக்கு நரைமுடிக்கு சாயம் பூசுகின்றார்கள். இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னும் சில பேர் வந்து மனைவியினுடைய தொந்தரவு தாங்க முடியாம, அதாவது மனைவி சொல்லுவா உங்களை கூட கூட்டிட்டு வரும்போது வாப்பாவை கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்குது, அல்லது உங்களை கூட்டிட்டு வரும்போது அண்ணன் கூட வர்ற மாதிரி இருக்குது. இப்படி மனைவியினுடைய அந்த பேச்சுக்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம என்ன செய்வாங்க சில மக்கள், இந்த நரைமுடிக்கு சாயம் பூசுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நரைமுடிக்கு சாயம் பூசுவது, கருப்பு சாயம் பூசுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள், கடுமையாக என்ன செய்கின்றார்கள், எச்சரிக்கின்றார்கள். இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, இமாம் நவீ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், நிறைய இப்போ சமுதாயத்துக்கு மத்தியில நிறைய விஷயங்கள் பேசப்படும் போது, இது போன்ற மசாலாக்கள் பேசப்படும் போது, உடனே சில பேர் என்ன செஞ்சிடறது, இதுல வந்து இக்திலாப், கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அதனால நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றத நாம என்ன செய்யறோம், பாக்குறோம். ஆனால் இது கருத்து வேறுபாடு மூத்த உலமாக்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில் கருப்பு சாயம் பூசக்கூடாது என்பதில் கருத்து வேறுபாடே கிடையாது. கருப்பு சாயம் பூசக்கூடாது என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். பின்னால் உள்ள சில அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள், கருப்பு சாயம் பூசுவதும் தவறு இல்லை, குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஃபத்வா கொடுக்கறாங்க. தவறான ஃபத்வா, தவறான மார்க்க வழிகாட்டல்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா செய்திகளையும் பதிவு செய்து விட்டு சொல்றாங்க, வல் முக்தாரு பி தஹ்ரீம் லி கவுலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்தனிபு ஸவாத, கருப்பை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்களே, இதுதான் ஏற்றமான செய்தி என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், குல்லு அஹதின் யூஹது மின் கவுலிஹி வ யருது இலா ஸாஹிபி, ஒரு மனிதரிடம் இருந்து சில வார்த்தைகள் சில சொற்களை எடுக்கவும் செய்யலாம், எடுக்காமல் விடவும் செய்யலாம், தள்ளுபடியும் செய்யலாம், ஆனால் இல்லா ஸாஹிப ஹாதல் கபர், இந்த கபரிலே அடங்கப்பட்டிருக்கின்றாரே இவருடைய வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி எடுக்கவும் செய்யலாம், தள்ளுபடியும் செய்யலாம் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன சொல்ல வருகின்றேன், அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கருப்பு சாயத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால், அதற்கு மேல் எந்த அறிஞர்கள் வந்தாலும், எந்த எவ்வளவு பெரிய இமாம்கள் வந்து சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளுடைய பட்டியலை தான் நாம பார்த்து வரோம். அப்ப மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல மக்கள் என்ன செய்வார்கள், கருப்பு சாயங்களை பூசுவார்கள், இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செல்வம் அதிகமாகும், செல்வம் அதிகமாகும் என்று சொல்கின்றார்கள். உண்மையிலேயே இதை நாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. முந்தைய காலகட்டத்தில் ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய பையன் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சு முடிச்சு அதுக்கு பிறகு காலேஜுக்கு வந்து அதுக்கு பிறகு வேலை தேடுறதுக்கு எப்படி ஒரு 5 வருஷம் ஆகும், ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் ஆகும் இல்லையா. வேலை தேடுவோம், வெட்டி ஆபீசர்னு சொல்லி ஊர்ல கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா வாராங்க போறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, கடைக்கு அனுப்புவாங்க, இதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை, படித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு வேலை கிடைத்து விடுகின்றது, படித்துக் கொண்டிருக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூல அட்டன் பண்ணி அவனுக்கு வேலை கிடைத்து விடுகின்றது, படிச்சு முடிச்ச உடனே வேலையில ஏறிடுறான். அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அவனுடைய குடும்பத்துக்கு தேவையில்லை, இவன் சம்பாதித்து தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த பையன் சம்பாதிச்சுதான், இந்த பிள்ளை சம்பாதித்து தான் குடும்பத்தினுடைய செலவுகள் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாத அளவுக்கு பொருளாதாரங்கள் பெருகிவிட்டதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்ன செய்கின்றார்கள், மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தக்குமு ஸாஅ, மறுமை நாள் என்பது வராது, ஹத்தா யக்ஸுர ஃபீகுமுல் மாலு ஃபயஸீல, அதிகமாக செல்வங்கள் கொளிக்கும், செல்வங்கள் பெருகும், ஹத்தா யஸீல ஹத்தா யுஹிம்ம ரப்பல் மாலி மன் யக்பல சதகதஹு, மிகப்பெரிய ஒரு செல்வன் என்ன செய்வானாம், என்னுடைய சதக்காவை பெறுவதற்கு யாராவது இருக்கின்றார்களா என்று தேடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். வஹத்தா யஅரிலஹு ஃபயகூலு அல்லதி யஅரிலஹு அலைஹி லா அரபலி, ஒரு மனிதன் என்ன செய்வானா, மிகப்பெரிய செல்வந்தன், நிறைய செல்வம் இருக்கும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், மக்களை சென்று ஏழை மக்களுக்கு அல்லது மக்களுக்கு சென்று செல்வத்தை கொடுப்பான், இந்த என்னுடைய செல்வத்தை நீ எடுத்துக்க, பயன்படுத்திக்க, சதக்காகவாக வச்சுக்க, தான தர்மமாக வச்சுக்க என்று கொடுக்கும் போது அந்த மனிதன் சொல்லுவானாம், இவன் யாரிடத்தில் குடிக்கின்றானோ அந்த மனிதன் சொல்லுவானாம், லா அரபலி, உன்னுடைய செல்வம் எனக்கு தேவையே இல்லை, உன்னுடைய செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் வந்துவிட்டால் மறுமை நாள் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். புகாரியில 1414 செய்தியாக வருகின்றது. لَيَأْتِيَنَّ عَلَى النَّاسِ زَمَانٌ يَطُوفُ الرَّجُلُ فِيهِ بِالصَّدَقَةِ مِنَ الذَّهَبِ தங்கத்தை தான தர்மம் செய்வதற்காக மனிதன் சுற்றுவானாம். ஊர் ஊரா என்ன செய்வான்? தங்கத்தை தர்மம் செய்வதற்கு சுற்றி கொண்டே இருப்பான். தங்கத்தை தர்மம் செய்வதற்கு சுற்றி கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் லா யஜிது அஹதன் யஹுதஹு, அந்த தங்கத்தை வாங்குவதற்கு எடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் அது மறுமை நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். இந்த அடையாளத்தை பொறுத்த மட்டில் தாரீஹில், அதாவது இஸ்லாமிய வரலாற்றை நாம் படிக்கும் போது, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் பதிவு செய்கின்றார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மக்கள் சதக்காவை செல்வந்தர்களாக, எல்லோரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். எல்லோரும் சதக்காவை கொடுப்பதற்காக ஊர் ஊராக சுற்றித் திரிந்தார்கள். சதக்காவை பெறுவதற்கு யாருமே இருக்கவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். இதற்கு முன்பாக தஜ்ஜாலை பற்றி நாம் சொல்லும் போது ஒரு தகவலை உங்களுக்கு நாம் சொன்ன, அந்த மறுமை நாளுடைய சம்பந்தமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு செய்தியும் இன்னொரு செய்தியோடு தொடர்புடையதாகவே இருக்கும். ஒரு செய்தி இன்னொரு செய்தியோடு தொடர்புடையதாக இருப்பதாகவே நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும்போது, மஹ்தி அவர்கள் வரும்போது இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். மக்களிடத்திலே செல்வங்கள் அதிகமாக குளிக்கும். சதக்காவை எடுத்துக் கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை இதற்கு முன்பாக நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளமாக இன்னொரு செய்தியையும் சொல்லுகின்றார்கள். அது என்ன செய்தி?
ஒரு மனிதன்,
அதாவது பெண்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆண்கள் குறைவாக இருப்பார்கள், ஆண்கள் குறைவாக இருப்பார்கள், பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு 40 பெண்கள். எத்தனை பெண்கள்? எத்தனை பெண்கள்? 40 பெண்கள். இங்க 4 சொன்னாலே பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஆனா மறுமை நாளுடைய அடையாளமா ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, ஒரு ஆண் மகனுக்கு 40 பெண்கள் என்கின்ற அளவுக்கு அந்த விகிதாச்சாரம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்தில் இணையதளத்தில் வந்த ஒரு செய்தி சில சகோதரர்கள் பார்த்திருக்கலாம். சில பெண்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பதாகையை எடுத்துக்கொண்டு எங்களை இரண்டாவதாகவோ மூன்றாவதாகவோ அல்லது நான்காவதாகவோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று போராட்டம் நடத்துகின்ற அளவுக்கு இந்த காலம் மாறியிருக்கின்றது. இந்த காலம் மாறியிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், அதாவது ஒரு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க, ஒரு மனிதன் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு அவன் மாறிவிடுவான். பாக்கிறோமா இல்லையா? கல்யாணம் பண்றது, தலாக் பண்றது, கல்யாணம் பண்றது, தலாக் பண்றது, கல்யாணம் பண்றது, தலாக் பண்றது, இப்படி நிறைய பெண்களுக்கு ஒரு மனிதன் கணவனாக ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதே போன்று சொல்கின்றார்கள், விபச்சாரம் அதிகரிக்கும், விபச்சாரம் அதிகரிக்கும், பெண்கள் ஆண்களை நாடி செல்வார்கள், பெண்கள் ஆண்களை நாடி செல்வார்கள், கையை பிடித்து இழுப்பார்கள், உனக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கின்றேன், பொருளாதாரத்தை தருகின்றேன், நீ கேட்கக்கூடிய எல்லா உதவியையும் செய்கின்றேன், எனக்கு உடல் சுகத்தை தா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஏற்படலாம். இந்த ஹதீஸ் இருக்கும் ஹதீஸீன்கள் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள். அதே போன்று அதிகமாக பெண் குழந்தைகள் பிறப்பார்கள், அதிகமாக பெண் குழந்தைகள் பிறப்பார்கள். நாம் இதை கண்கூடாகவே என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நிறைய தம்பதிகளுக்கு என்ன குழந்தை என்று கேட்கும் போது பெண் குழந்தை தான் அதிகமாக பிறப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப மறுமை நாளுடைய அடையாளமாக ஒரு ஆணுக்கு 40 பெண் குழந்தை என்கின்ற அளவுக்கு வரும். அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் மறுமை நாள் வந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளங்கள ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் பள்ளி வாசல்களை கட்டுவார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மன் பனால் இல்லாஹி பைத்தன் பனல்லாஹு லஹு மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆலயத்தை எழுப்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை என்ன செய்கின்றான், கட்டுகின்றான். இப்படி ஒரு செய்தி இருக்கின்றது, சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைய மக்கள் என்ன செய்கின்றார்கள், ஆர்வப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள அரபுகளை பொறுத்த மட்டில் பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது என்று சொன்னால் அதற்காக அவர்கள் நிறைய உதவி செய்கின்றார்கள். இலங்கையிலும் இந்தியாவிலும் நிறைய இடங்களில் பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்திருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இதற்கு முந்தைய வருடங்களில் ஒரு 5 அல்லது 10 வருடங்களுக்கு முன்பாக பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதற்காக அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக என்று தனி நிறுவனங்களை இயங்கி வந்தது. அதற்கு பிறகு அந்த தீவிரவாத பிரச்சனைகள் அது இதெல்லாம் வந்தவுடனே அந்த நிறுவனங்கள் எல்லாம் அதனுடைய உதவிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்கின்றது, இருக்கின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅது ஹத்தா யதபாஹன் நாஸு ஃபில் மசாஜித். இந்த செய்தி சுனன் அபூதாவுதுல 449வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மக்கள் பள்ளிவாசல்களை கொண்டு பெருமை அடிப்பார்கள். என்ன செய்வார்கள், மக்கள் பள்ளிவாசல்களை கொண்டு பெருமை அடிப்பார்கள். அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் வறுமை நாள் வந்துவிட்டது, அப்படி ஒரு நிலைமை வராத வரை வறுமை நாள் வராது அப்படிங்கிறாங்க. இன்னொரு செய்தியிலே பார்க்கின்றோம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சுனன் நசையில 688வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது, மின் அஷ்ராத்தி ஸாஅ வறுமை நாளுடைய அடையாளங்களில் உள்ளதுதான், பள்ளிவாசலுடைய விஷயத்தில் மக்கள் பெருமை அடிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பள்ளிவாசல் என்பது எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்ததா, இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் மிகவும் எளிமையாக இருந்தது. அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் எளிமையாக இருந்தது, உயர்ந்த வேலைப்பாடுகள் இருக்காது, மின் விளக்குகள் இருக்காது, மிகவும் எளிமையாக இருந்தது. ஆனால் அந்த எளிமையான பள்ளிவாசலில் இருந்து உலகம் முழுக்க நேர்வழி மக்களுக்கு கிடைத்தது, உலகம் முழுக்க இஸ்லாத்தினுடைய ஒளி வீசியது. இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கின்றது, சில ஊர்களில் மாவட்டங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே விளங்கும். சில ஊர்களில் மினாராக்களுக்கு என்று பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கின்றார்கள். அவ்வளவு உயர்ந்த பிரம்மாண்டமான மினாராக்கள், அந்த மினாராக்கள் இருந்தது என்று சொன்னால் ஒரு 2-3 பள்ளிவாசல் கட்டி கொடுத்துடலாம். பள்ளிவாசலே இல்லாத கிராமங்களில் ஒரு 2 பள்ளிவாசல் கட்டி சுமாரா, அதாவது ஓரளவுக்கு வசதி அடிப்படையில் சுமாரான பள்ளிவாசல் ஒரு 2 பள்ளிவாசல் கட்டி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, மினாராக்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கின்ற ஒரு காட்சி என்ன செய்கின்றோம், நம்முடைய இந்தியாவிலும் பார்க்கின்றோம், இலங்கையிலும் பார்க்கின்றோம், இந்த நாட்டிலும் பார்க்கின்றோம். சொல்றதுக்கு என்ன இல்ல, ஓபனா சொல்ல வேண்டியதானே. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பள்ளிவாசலுடைய விஷயங்கள்ல மக்கள் என்ன செய்யறாங்க, பெருமை அடிக்கிறாங்க. ஆனா பள்ளிவாசல் கட்டி தொழுகிறதுக்கு ஆள் இருக்குதா, இல்ல. ஒரு சில பள்ளிவாசல்கள் அந்த அனுபவங்கள் நமக்கும் இருக்கு. பள்ளிவாசல்ல இமாமும் அவர்தான், முஅத்தினும் அவர்தான், மாமூமும் அவர்தான். சில நேரங்கள்ல அவர்தான் இமாமத்து செய்வாரு, அவர்தான் பாங்கு சொல்லுவாரு, அவர்தான் மாமூமாகவும் நிப்பாரு, யாருமே இருக்க மாட்டாங்க. பெரிய பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல் தொழுவதற்கு ஆள் இல்லை. அப்ப இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா சில மக்களுக்கு வந்து இந்த ஊர் பாசம் ரொம்ப கூடுதலா இருக்கும், ஊர் பற்று. சரியா, ஊர்க்காரங்கன்னா ஒன்னு செஞ்சுவாங்க, சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஊருக்காக பள்ளிவாசல் எழுப்புவது, அந்த பள்ளிவாசல் கொள்கை அடிப்படையில் செயல்படுகின்றதா அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அந்த பள்ளிவாசல் குரான் ஹதீஸின் அடிப்படையில் அந்த பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுகின்றதா, அங்கே குரான் ஹதீஸை பேச முடியுமா, குரான் ஹதீஸை எடுத்து சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் அந்த ஊர் பாசம் இருக்கா இல்லையா, அது வந்து என்ன செஞ்சிடும், இதெல்லாம் அவங்க பின்னுக்கு தள்ளிடுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசல் 5 பேரை என்ன நினைக்கிறாங்க மக்கள், 5 வேளை தொழ வேண்டும், 5 வேளை என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். அங்க குத்துபா செய்யக்கூடியவர் குரான் ஹதீஸுக்கு மாற்றமான கதைகளை, கசாக்களை, குரான் ஹதீஸுக்கு எதிரான பல விஷயங்களை பேசினாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஊர்ல ஒரு பள்ளிவாசல் வரணும்பா, நாம நம்முடைய முயற்சியில கட்டி கொடுத்தது, ஜமாத்துல நமக்கு ஒரு நேம் வரணும் என்று பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய தவறு. மிகப்பெரிய அந்த மேடைகளில் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான விஷயங்கள் பேசப்படுமானால், உண்மைகள் மறைக்கப்படுமானால், ஷிர்க்குக்கு ஆதரவாக சுன்னத்துக்கு எதிராக உரைகள் நடத்தப்படுமானால், அதனுடைய பங்களிப்பு அதனுடைய குற்றம் உங்களுக்கும் இருக்கின்றது. யாரெல்லாம் அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்களோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட மதரசாக்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்களோ, அவர்களுக்கும் அந்த பங்களிப்பு இருக்கின்றது. நிறைய மக்கள் மதரசாக்களுக்கு என்ன செய்யறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, தவறல்ல. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கின்றதா, கொள்கை பேசப்படுகின்றதா என்று நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். கொள்கைக்கு எதிரான பள்ளிவாசல்களாக இருக்கும் பட்சத்தில், கொள்கைக்கு எதிரான மதரசாக்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யக்கூடாது, அதற்கு உதவி செய்யக்கூடாது. அதுதான் இஸ்லாமிய நெறிமுறை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கு தெரியுமா? துபாயில எல்லாம் சில பள்ளிவாசல் சுற்றுலா தலமாக ஆகிவிட்டது. இந்தியாலையும் சில பள்ளிவாசல் இருக்குது. என்ன செய்வாங்க, சுற்றுலா தலமாக என்ன செய்யறாங்க, வந்து வந்து பாக்குறது, நின்று போட்டோ எடுக்கிறது, போறது. அந்த மாதிரி சுற்றுலா தலமாக என்ன செய்கின்றது, இறை இல்லங்கள் மாறிவிட்டதை பார்க்கின்றோம். அப்ப இது எல்லாமே எனது மறுமை நாளுடைய அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் சில ஊர்களில் ஆரம்ப காலகட்டத்தில் சில முஸ்லிம் மன்னர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் தொழுவதற்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாமல் என்ன செய்து விட்டார்கள், சில அதாவது RSS, VHP இது போன்ற இந்து சக்திகள் அந்த பள்ளிவாசல்களை ஆக்கிரமித்து கோயில்களாக மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு ஒரு பள்ளிவாசலை இழந்து நிற்கின்றோம். இதற்கு பின்னணி நிறைய காரணங்கள் இருக்கலாம், அவன் அதை கொண்டு வச்சா, இதை கொண்டு வச்சா, அதெல்லாம் இல்ல. ஆனாலும் முறையாக பாங்கு சொல்லப்படாமல், முறையாக தொழுகை நடத்தப்படாமல் அந்த பள்ளிவாசல் ஒரு உயிரோட்டமாக இல்லை என்று சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் நிகழும். நிறைய பள்ளிவாசல்கள், சில பள்ளிவாசல்கள் மாற்று மதத்தவர்களுடைய கையிலே இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். என்ன காரணம், அப்ப ஒரு ஊருக்கு பள்ளிவாசல் தேவையா இல்லையா? ஒரு காலகட்டம் இருந்தது பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னா ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் என்ன செய்வாங்க, 5, 10, 15, 20 வசூல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒரு கால அப்படி கட்டக்கூடிய பள்ளிவாசல்கள்ல ஏதாவது ஒரு கீறல் விழுந்தா கூட நெஞ்சு வலிக்கும். அத ஐயோ நம்ம பள்ளிவாசலாச்சே என்று ஒரு அனுதாபம் ஏற்படும். ஆனா இன்னைக்கு எவனோ பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு கொடுக்கறான், ஒரு அரபியில ஒரு லெட்டர் எழுத வேண்டியது, கொடுக்க வேண்டியது. இங்க உள்ளவர்களும் தாராள மனம் படைத்தவர்கள். மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கின்றான். இது அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறதுனால அது கொள்கை உள்ள பள்ளியா கொள்கை இல்லாத பள்ளியா தெரியாம செய்யறாங்க. நன்மை என்ற அடிப்படையில் நிறைய செய்யறாங்க. இதையும் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இது போன்ற பள்ளிவாசல்கள் விஷயத்தில் எங்க ஊர்ல பெரிய பள்ளிவாசல், எங்க ஊர்ல பெரிய மினாரா என்று, ஆனா அந்த பள்ளிவாசல்கள் உயிரோட்டம் இருக்குமா, குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுமா என்று சொன்னால் இருக்காது. அப்ப இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசல்களுடைய விஷயத்துல மக்கள் பெருமை அடிப்பார்கள், இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்துல குழப்பங்களும் பசாதுகளும் சித்தனாக்களும் நிறைந்து காணப்படும். அந்த நேரத்தில் மனிதன், இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற மனிதன் கூட மரணத்தை ஆசைப்படுவான். நிறைய நேரங்களில் என்ன செய்வாங்க, செத்து தொலைஞ்சிடலாம் போல இருக்கு. சில மக்கள் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, செத்து தொலைஞ்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு. சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமை இதெல்லாம் ஏற்படும் போது தற்கொலை செய்கின்றார்கள். இது போன்ற வார்த்தைகளை சொல்கின்றார்கள், இந்த கபர்ல உள்ள ஆள மாதிரி நான் இருக்க மாட்டானா என்று பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி புகாரியில 7115வது செய்தியாக இடம்பெறுகின்றது. லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் என்பது வராது. ஹத்தா யமுர்ர ரஜுலு பிகபரிஹிர் ரஜுலு ஃபயகூலு யா லைதனி மகானஹு. ஒரு மனிதன் கபருக்கு அருகிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன், அவன் வந்து கபரிலே அடக்கப்பட்ட அந்த மனிதனை பார்த்து சொல்லுவானா, இந்த இடத்தில் அடக்கப்பட்ட மனிதனாக நான் இருந்திருக்க கூடாதா, இந்த கபர்வாசியாக நான் இருந்திருக்க கூடாதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். அது வந்துவிட்டால் மறுமை நாள் வந்துவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு செய்தி வருகின்றது புகாரியில 7486வது செய்தியாக, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லா தத்ஹபு துன்யா ஹத்தா யமுர்ர ரஜுலு அலல் கபரி ஃபயத்தமர்ரகு அலைஹி வ யகூலு யா லைதனி குன்து மகான ஸாஹிபி ஹாதல் கபர் வ லைஸ பிஹி தீனு இல்லல் பரா. ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக இந்த துன்யா அழிந்து விடாது. எதுவரை என்றால், ஒரு மனிதன் கபருக்கு அருகிலே நடந்து செல்வான். அவன் சொல்லுவான், யா லைதனி குந்து மகான சாஹிப் ஹாதல் கபர், இந்த கபருவாசியாக நான் இருந்திருக்க கூடாதா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். ஒலைஸ பிஹித்தீன், ஏன் இப்படி சொல்லுகின்றான்? மார்க்க பற்றின் மூலமாக மரணத்தை விரும்புகின்றானா, வறுமையை விரும்புகின்றானா, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்து இப்படி சொல்கின்றானா? இல்லை. அவன் சொல்வதனுடைய காரணம் என்ன? இல்லல் பலா, சோதனைகள், நிறைய சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் வாழ்க்கையில ஏற்படும் போது என்ன சொல்கின்றான்? இந்த மாதிரி ஒரு இந்த கபருவாசியாக நான் இருந்திருக்க கூடாதா என்று அந்த மனிதன் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இன்றைக்கு நாம் அன்றாடம் என்ன செய்கின்றோம்? பத்திரிகைகளில், செய்தி ஊடகங்களில் என்ன செய்கின்றோம்? தற்கொலை செய்துகின்ற செய்திகளை நிறைய பார்க்கிறோம். அரசு அதிகாரிகள் அந்த உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்கின்றார்கள். குடும்ப பிரச்சனையின் காரணமாக கணவன், மனைவி, பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று காதல் தோல்வியால் சில முட்டாள்கள் என்ன செய்கின்றார்கள்? தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்கின்றார்கள். இன்னும் சில மக்களை பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் அடிச்சான், 100 ரூபா பிரச்சனை, இப்படி சில்லி மேட்டருக்கெல்லாம் தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த மரணிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களிடத்தில் அதிகமாக ஏற்படும். அந்த ஒரு நிலை வந்துவிட்டால் மறுமை நாள் வந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன்னஹு சயாதி அலைக்கும் ஜமானும், ஒரு காலகட்டம் உங்களிடத்திலே வரும். லவ் வஜத அஹதுக்குமுல் மௌத யுபாஉ லஸ்தராஹு, ஒரு மனிதன் நினைப்பானாம், எங்காவது மரணம் விற்கப்பட்டால், மரணம் விற்கப்பட்டால் அதை வாங்கி கொள்ளலாமே என்று நினைக்கின்ற அளவுக்கு ஒரு காலகட்டம் என்று இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். நாம் சொன்னதை போன்று ஹஜ் செய்வதற்கு மக்கள் குறைவாக வருவார்கள், ஹஜ்ஜை மக்கள் புறக்கணிப்பார்கள். அதே போன்று ருவைபிதாக்கள், சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை பேசப் போகின்றோம் என்று மடத்தனமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் உண்மர்கள் உண்மையாளர்கள் பொய்யர்களாகவும், பொய்யர்கள் உண்மையாளர்களாகவும், மோசடிக்காரர்கள் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாகவும், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள் மோசடிக்காரர்களாகவும் சமுதாயத்தில் காட்டப்படுவார்கள். இது ஒரு அடையாளமாக சொன்னோம். அதே போன்று பொருளாதாரம் நிறைய பெருகும், பொருளாதாரம் சதக்கா கொடுத்தா மக்கள் வாங்க மாட்டாங்க, மக்கள் வாங்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும். அதே போன்று பள்ளிவாசல்களை மக்கள் பெருமைக்காக கட்டுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும். தற்கொலைகள் அதிகமாக பெருகும். இப்படி நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்வோம், இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக சில செய்திகளை நாம் கூறியிருக்கின்றோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுடைய அடையாளங்களாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. அதை வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் கேட்கின்றோமோ, எந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹராம் என்று தடை செய்யப்பட்டதாக மறுமை நாளுடைய அடையாளமாக எச்சரிக்கை செய்தார்களோ அதிலிருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நன்மை தரக்கூடிய செய்தியாக சொன்னார்களோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹுல் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.